There once was a man whose life
ஒரு மனிதன் இருந்தான். அவன் கனவு ஒரு உல்லாச படகு மேல் மெடிட்டரேனியன் கடலில் மேல் சவாரி செய்வது. அவன் ரோம் ஏதென்ஸ் மற்றும் இஸ்தாம்பூல் சாலைகளில் நடப்பதை கனவு கண்டான். அவனால் முடிந்த அளவு ஒவ்வொரு நாணயத்தையும் சேர்த்து முயன்றான். அந்த பயணத்திற்கு காசு கஷ்டத்தினால் அவன் ஒரு சூட்கேஸ் முழுவதும் பீன்ஸ், பிஸ்கெட்டுகள், லெமனேடு, எலுமிச்சை பவுடர் போன்ற சாப்பாடுகளை வாழ்ந்து அந்த கப்பலில் சென்றான். அவன் கப்பலில் நடந்த பல காரியங்களில் பங்கு ஏற்றுக்கொள்ள விரும்பினாள். ஜிம்மில் பயிற்சி பெறுவது, கோல்ஃப் விளையாடுவது மற்றும் நீச்சல் அடிப்பது. அவன் மற்றவர்கள் படித்துக்கு மற்றும் பல கலாச்சார காரியங்களுக்கு செல்வதை பொறாமை அடைந்தான். கப்பலில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சாப்பாடும் அதிருசியாய் இருந்தது. ஆனால் மிகவும் சிறிய அளவே செலவு செய்ய விரும்பினான். ஆகையால் அவன் எதிலும் பங்கு கொள்ளவில்லை. அவன் பார்க்க துடித்த நகரங்களை பார்க்க முடிந்தது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு. அவன் கப்பலில் தன் கரையில் அமர்ந்து அவன் எடுத்து வந்த உணவை உண்றான். கடைசி நாளில் ஒரு கப்பலில் பணிபுரியும் நபர் கேட்டார், எந்த பிரியாவிடை விழாவில் அவர் கலந்து கொள்வார் என்று. அப்போது தான் அந்த மனிதன் அறிந்து கொண்டான், அவனுடைய பயணச்சீட்டில் கப்பலில் சாப்பிட சாப்பாடு, கலாச்சார அரங்கங்களில் நடக்கும் எல்லா நாடகங்களில் இந்த பிரியாவிடை விழா அனைத்தும் அந்த டிக்கெட்டில் அடங்கி உள்ளது என்று. இப்போது மிக நேரம் ஆகிவிட்டது. அவன் மிகவும் எளிமையாக தான் வாழக்கூடியதை விட மிக கேவலமாக வாழ்ந்து வந்தான் அந்த கப்பலில். இப்போது இந்த கதையின் கேள்வி என்னவென்றால், நாம் நமது ஆசாரியத்துவ உரிமைக்கு கீழே வாழ்கிறோமா என்று. நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ள இந்த ஆசாரியத்துவங்களுக்கு கீழே நாம் வாழ்கிறோமா? ஆசாரியத்துவம் ஒரு பெரிய பெயர் மட்டுமல்ல. தலைவர் ஜோசப் ஸ்மித் கூறினார், ஆசாரியத்துவத்தின் கோட்பாடுகள் என்றும் இருக்கும். அது கடவுளிடம் நித்தியமாய் இருக்கிறது என்றார். அது தோன்றிய நாளும் இல்லை மற்றும் அதற்கு முடிவும் இல்லை. கடவுள் இருக்கிறார் என்ற ஞானமும் அதற்கு இருக்கிறது. ஆசாரியத்துவத்தின் மூலமாக தெய்வீகம் தெரிவிக்கப்படுகிறது. ஆசாரியத்துவ மனிதனின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலை மையமாக்கி சிந்திக்க வைக்கிறது. ஆசாரியத்துவத்தில் விசுவாசமாக இருக்கும் மெல்கிசெடேக் ஆசாரியத்துவத்தினர் கடவுள் ஆர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தினால் கடவுளாகிய பிதா அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இதை புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது அழகானது மற்றும் நான் அதற்கு சாட்சி அளிக்கிறேன்.
That it is true.
The fact that சக்தியை நமக்கு கடவுள் கொடுப்பதின் மூலமாக கடவுள் நம்மீது உள்ள அன்பை காட்டுகிறது. ஆனாலும் நமது செயல்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைக்கு கீழே விழுவது போல உள்ளது. ஆசாரியத்துவம் என்னவென்றால், அனைவராலும் சரியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பதை கூற முடியும், ஆனால் அதன்படி நடக்கிறோமா என்பது முக்கியம். கடவுளே நமக்கு முன் தேர்வு செய்ய வேண்டிய காரியங்கள் உள்ளன. நமது தேர்வு நமது உரிமைக்கு கீழே இருக்கக்கூடாது. இந்த தேர்வினால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைப்பதில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? நமது ஆற்றலுக்கு முற்றிலும் வாழ முடியுமா? நான் புத்தகங்களில் படிப்பது மட்டுமல்ல மற்றும் மாநாட்டில் கேட்டு கொள்வது மட்டுமல்ல, நாம் தலையை ஆட்டிக்கொள்வதில் மட்டுமல்ல, நாம் அதை இப்போது செய்ய வேண்டும். அதே முக்கியமானது. சகோதரர்களே, நமது ஆன்மீக சுவிட்சை இப்போது செய்ய வேண்டும் என்பதற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும்.
attend meetings and not our heads We might even smile knowingly and agree. We jot down some action points and we may say to ourselves, that is something I will do. But somewhere between the hearing, the writing of a reminder on our smartphone, and the actual doing, our do-it switch gets rotated to the later position. Brethren, let's make sure to set our do-it switch always to the now position.
நீங்கள் வேத புத்தகத்தில் படிக்கும்போது, தீர்க்கதரிசி கூறும்போது, நீங்கள் காதை கொடுத்து கேட்கும்போது அதன்படி நடக்க பாருங்கள். ஒரு நாளையும் நழுவ விடாதீர்கள். ஆவி உங்களுக்கு ஏதாவது கூறும்போது அதன்படி நடங்கள். உரிமைக்காரர் உடைய புத்தகத்தை படியுங்கள். உங்களிடம் மிக விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் இருந்தால் அதை வெறும் மேஜை பொருள் போல் வைத்து இருப்பீர்களா? இந்த இயந்திரம் பார்க்க நன்றாக இருக்கும், அது பல வேலைகள் செய்யக்கூடும். அதை பற்றி படித்து சாஃப்ட்வேரை பற்றி அறிந்து கொண்டு அதை இப்போது ஆரம்பித்தால்தான் அதை பயன்படுத்த முடியும். அதனுடைய மொத்த செயலையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஆசாரியத்திற்கு ஒரு கை புத்தகம் உள்ளது. அதை படித்தும், ஆசாரியத்துவ புத்தகங்களை படித்தும் மற்றும் வேத புத்தகங்களை படித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோட்பாடுகள், உடன்படிக்கைகள் மற்றும் உடன்படிக்கைகளில் 20, 84, 107 மற்றும் 121 பாகங்கள் படிக்க வேண்டும். அதை பற்றி நிறைய படிக்கும்போது அதனுடைய ஆற்றலை அறிந்து கொள்வோம். அதனால் என்ன செய்ய முடியும் என்று அறிந்து கொள்கிறோம். அதை நமது சமுதாயத்தில், நமது குடும்பங்களில் மற்றும் சபையிலும் பயன்படுத்துகிறோம். நாம் நமது கல்வியிலும் நமது வேலைகளிலும் வெற்றி பெற நன்றாக முயல்கிறோம். நான் அதை மெச்சிக்கிறேன். நான் உங்களை ஆவிக்குரிய காரியங்களிலும் வல்லுநர்களாக ஆவதற்கு கேட்டுக்கொள்கிறேன். நாம் வாழும் இந்த நேரத்தில் வேத புத்தகங்கள் மற்றும் தீர்க்கதரிசி கூறும் அனைத்தும் எளிதாக பெற முடிகிற காலத்தில் வாழ்கிறோம். இது நமது உரிமையாகும். சுவேஷத்தை படித்து அதன்படி நடந்தால் அது நம்முள் வளரும். அவருக்குரிய வெளிப்பாட்டை தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவேஷத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிக கஷ்டப்பட வேண்டாம். தலைவர் ஜோசப் ஸ்மித் கூறினார், ஆசாரியத்துவத்தின் மூலமாகத்தான் கடவுள் எல்லாவற்றையும் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு தெரிவித்தார் என்று.
Please seek the revelations of the Spirit. A sure testimony of Jesus Christ of his restored gospel takes more than
இருந்து வரும் வெளிப்படுத்தலை பயன் செய்யவில்லை என்றால் நீங்கள் உங்கள் உரிமைக்கு கீழே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். எடுத்துக்காட்டாக, சிலருக்கு அவர்கள் நம்புகிறார்கள் என்று அறியாமலே நம்புகிறார்கள். சிலருக்கு இந்த சின்ன மெல்லிய ஓசை வந்திருக்கும், ஆனால் அது மெல்லியது. அதனால் அவர்கள் அதை காண்பதில்லை. அதனால் அவர்கள் சந்தேகத்தை, தங்களுடைய மெல்லிய ஓசையை தடுத்து விடுகிறது. வெளிப்பாடும் சாட்சியும் பகிரங்கமாக வருவதில்லை. அது மெல்லியதாகவும் மெதுவாகவும் வரும். ஒரு சில வேளைகளில் அது மிக சிறிய அளவு வரும். சாட்சி நாம் எப்படி பெறுவோம் என்று புரிந்து கொள்வது கஷ்டமாகும். கடவுள் நமக்கு வரி வரியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் கொடுக்கிறார். ஒரு சில நேரங்களில் நமது சாட்சி பனி பந்து போல் எங்கு திரும்பினாலும் பெரிதாகும். நாம் சிறிய அளவு ஒளியாக ஆரம்பம் செய்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கையால் ஒளி மற்ற ஒரு ஒளியுடன் சேர்ந்து ஒரு முற்றிலும் பிரகாசமான நாளாக மாறுகிறது. சரியான நேரத்தில் நமக்கு முற்றிலும் கிடைக்கும். இப்படிதான் நமக்கு சாட்சி வருகிறது என்று வேத புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
Receiveth more light, and that light groweth brighter and brighter until the perfect day, when in due time we receive of his fullness.
Think of சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். நமது பூலோக தன்மைக்கு மேல் சென்று பரலோகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதை பற்றி தனிப்பட்ட வெளிப்பாட்டை தேடி கடவுளிடம் செல்வது நமது உரிமையாகும். நாம் கடவுளிடம் கோட்பாட்டு கேட்போம், நமக்கு தனிப்பட்ட வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று. நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்களுக்கு விடை அவரிடம் நாடி கேட்போம்.
That will enable us to receive and recognize the divine ministering of the Holy Spirit for our specific life situation, for our challenges and our priesthood duties. Now third.
மூன்றாவது, ஆசாரியத்துவ சேவையில் இன்பம் பெறுங்கள். நான் பைலட்டாக இருந்தபோது எனக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. ஒரு கேப்டனாக நான் பல வருஷங்கள் ஓட்டிய எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டுகளுக்கு பரீட்சை செய்வதற்கு இது எதற்கு என்றால், அவர்கள் இந்த ஜெட்டுகளை நன்றாக ஓட்ட முடியுமா என்று. நான் இந்த பைலட்டுகள் பல வருடங்கள் ஓட்டி இருந்தாலும் அவர்கள் மிக உற்சாகத்தோடு இன்னும் ஏரோப்ளேனுடைய ஓட்டினார்கள். அவர்கள் வானத்தில் பறக்க உற்சாகத்தோடு இயந்திரத்தை எடுத்து சென்றார்கள். அவர்கள் காற்றையும் இந்த வாகனத்தை ஓசையையும் விரும்பினார்கள். அவர்கள் இரவிலும் அதை ஓட்டினார்கள்.
ஒரு சிலர் உற்சாகத்தை இழந்திருந்தார்கள். ஒரு சிலர் இதை தினமும் செய்யும் கடமையாக நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எப்படி ஓட்டுவது என்று எல்லா இயந்திர ஞானமும் இருந்தது. அவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தார்கள். நான் அவர்களை தேர்வு செய்தேன். ஆனால் அவர்கள் கண்டு பாவமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் செய்யும் வேலையை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் தினமும் அதை ஒரு கடமையாக எடுத்து சென்றார்கள். நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசாரியத்து வதினராக ஒவ்வொரு நாளும் செல்கிறீர்கள், கடமையை செய்கிறீர்களா, அல்லது அதிலிருந்து மகிழ்கிறீர்களா என்று. ஆசாரியத்தும் ஒரு அரிய வாய்ப்பாகும். ஏமன் கூறினான், நாம் சந்தோஷப்பட இது அரிய விஷயம் அல்லவா? நாம் கடவுளின் ஒரு துரும்பாக இருந்தோம் ஆல்மா அல்லவா? ஆகையால் சந்தோஷம் படுவோம், களிர் கொள்வோம். சகோதரர்களே, நமது சாதி ஒரு சந்தோஷமானது. நாம் மிக ஆசீர்வாதம் கடவுளை ஆசாரியத்துவத்தினால் சாமில் கூறப்பட உள்ளது. சந்தோஷத்தின் ஒளியை தெரிந்தவர்கள் ஆசாரிய ஆசிர்வாதம் பெற்றவர்கள் அவர்களுடைய நடை மிக நன்றாக இருக்கும். நாம் இந்த வாய்ப்பை தேடி சென்றால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நாம் ஆசாரியத்துவத்தின் சேவையால் கிடைக்கும் திருப்தியை பார்ப்பதில்லை. ஒரு சில நேரங்களில் நமக்கு கொடுக்கப்படும் சபை வேலைகள் கடுமையாக இருக்கும். நாம் இந்த வாழ்க்கையை கஷ்டத்தாலும் கவலைகளாலும் கடந்து இந்த கடமைகளை கடந்து செல்ல வேண்டாம். நாம் நமது உரிமைக்கு முழுமையாக வாழ்வோம். நமது வீட்டிற்குள் ஆசாரியத்துவ சக்தியை பயன்படுத்துவோம். கடவுளுடைய வார்த்தைகளை படித்து சந்தோஷப்படுவோம். நமது குடும்பத்தில் வேத புத்தகங்களை படிப்போம்.
We live beneath our privileges when we fail to partake of the feast of happiness, peace, and joy that God grants so bountifully to faithful priesthood servants. Young man,
இளைய ஆண்மகன்களே, சபைக்கு துரிதாக வந்து ராபோஜனத்தை தயார் செய்வது கடினமாக இருப்பது போல் தோன்றினால் அது உங்கள் சபையில் ஒருவர் அந்த வாரம் பட்ட கஷ்டங்களை கடக்க இந்த ராபோஜனம் உதவி செய்வதை பற்றி யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஹோம் டீச்சிங் கஷ்டமாக தெரிந்தால் நீங்கள் செல்லும் வீட்டுக்கு அது கடவுளுடைய சேவகன் ஒருவன் பார்க்க முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கும் குடும்பத்திற்கு செல்வதை சிந்தியுங்கள். நீங்கள் ஆசாரியத்துவ கடமைகளை செய்யும் போது அது உங்களுடைய புத்தியையும் மனதையும் கண்ணையும் முழுக்க ஆசீர்வதிக்கும். ஆசாரியத்துவத்தை வைத்து இருப்பவர்களுக்கு நமது இருதயத்தையும் கெட்டியாக கொள்ள வேண்டும்.
May we diligently seek to learn the doctrine of the Holy Priesthood. May we strengthen our testimonies line upon line by receiving the revelations of the Spirit. And may we find true joy in daily priesthood service. As we do these things, we will begin to live up to our potential and privilege.
என் அருமை சோதரன், நாங்கள் ஆசிரியத்துவ கோட்பாடுகளை படித்து நமது சாட்சி உறுதி பெற முயலும். இது நமக்கு ஆவியின் வெளிப்பாடாக ஒவ்வொரு வரியாக நமக்கு வந்து நாம் தினம் செய்யும். இது நான் அப்போஸ்தல் சாட்சி அளிக்கிறேன். மேலும் உங்களுக்கு என் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்கிறேன். ஆமேன்.